ஒரு வாட்டி ஒரு போலீஸு ஒரு கார் துரத்துனாங்களாம். என்னன்னா அந்த ஓனர் வந்து அந்த காரு ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரே கார் சேஸ். அந்த காரை பிடிக்கணும்னு சொல்லி டிவியில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டேஷனில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படியாவது அந்த காரு திருடினவனை பிடிக்கணும் அப்படின்னு. அந்த காருடைய ஓனர் வந்து ரொம்ப பணக்காரர், ரொம்ப பணக்காரர் மாத்திரம்ல ரொம்ப தயவு தாராள மனசு உள்ளவர். அவர் வந்து அந்த காரு எப்படியாவது திருப்பி கிடைக்கணும்னு துரத்துல அந்த காரில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு பாக்ஸில் அந்த டிக்கியில் அந்த உள்ளே வைப்போம் இல்லைங்களா, அதில் நல்ல சாக்லேட்ஸு பிஸ்கெட் எல்லாம் வச்சு அதில் நல்லா விஷம் கலந்து வச்சிட்ருக்கார். ஏன்னா அவருடைய காரு ரொம்ப இந்த எலிங்கெல்லாம் வந்து வயரெல்லாம் கடிச்சிருது அப்படின்னு ரொம்ப அது அப்படி செய்யக்கூடாதுன்னு அதுக்காக வச்சது. இவருக்கு என்ன வருத்தம்னா இந்த திருட எப்படியாவது அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு செத்துற போகிறான் அப்படின்ற இதில் அவர் துரத்துறானா பயங்கரமாக. காரு அந்த சினிமாலாம் பார்ப்போமே, இவர் அந்த திருடம் ஓடுறான், இவர் பின்னாடி ஓடுறாங்க, ஹெலிகாப்டர் வருது, பின்னாடி போலீஸுங்க வராங்க, இவன் அங்கேயும் இங்கேயும் திருப்பி ரோட்லேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கிறான், எப்படியாவது பிடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அநேக நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகள் ஆண்டவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இது இப்படித்தான். தேவன் வந்து அவருடைய கிருபையில் மனிதனை காப்பாற்றணும்னு அவனை விரட்டுறார். அந்த மனுஷன் என்ன நினச்சிக்கிறான், ஆண்டவர் என்னை பிடிச்சி ஏதோ தண்டிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டேருந்து ஓடுறது தான் மனுஷன். ஓடு ஓடுன்னு ஓடுறது. கடவுள் வந்து பாவிகளை அவங்க அந்த விஷத்தை சாப்பிட்டு இறந்து போகிறது மாத்திரம் இல்லை, அந்த இறந்து போய் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் துரத்துறாரு. அதுக்கு மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு அவருடைய கிருபையை காட்டணும்னு மனிதர்களை துரத்துறார். ஆனால் மனுஷருங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கடவுள் நம்மளை தண்டிக்கிறதுக்கு தான், நம்ம செஞ்ச தப்புங்களுக்கு தண்டிக்கிறதுக்கு தான் நம்மளை துரத்துறார். அப்படி இல்லவே இல்லை. இந்த ஓனர் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை துரத்தி பிடிச்சிடுறாருன்னு வச்சுக்குவோம், பிடிச்சிட்டு அவருக்கு ஆற சந்தோஷத்தில் ஐயோ இவன் சாப்பிடாம உயிரோடு இவனை பிடிச்சிட்டுமே கொஞ்சம் விட்டுருந்தா சாப்பிட்டு செத்துருப்பானே சந்தோஷத்தில் அந்த திருடனை இவனுடைய பையனாக தத்து எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்குவோம். சொத்தெல்லாம் அவனுக்கு எழுதி வச்சிடுறாரு அவனை காப்பாற்றின இதில். என்னங்க நம்புகிற மாதிரி ஆக்குது, இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். இதுவே உங்களுக்கு நம்புகிற மாதிரி இல்லைன்னா கடவுளுடைய கிருபை நம்ப முடியாத கிருபைங்க. இப்படி தான் அந்த கிருபை செய்யுது. மனிதர்களிலேயே இந்த அதிசயங்கள் நடக்குது, இந்த அதிசயமாக இருக்குன்னா கடவுளுடைய தயவு அதை விட பெருசு, அதை விட அதிசயம். அதனால தான் அது அமேசிங் கிரேஸ் அப்படின்னு நம்ம பார்த்து வருகிறோம். இந்த 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் கடவுளுடைய கிருபை எவ்வளோ தயவுள்ளது அழகானதுன்றத தாவீது மெஃபிபோசேத்துக்கு காட்டுகிற தயவின் உதாரணங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் கடவுளுடைய தயவு எவ்வளோ அழகானது. இது பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் ரொம்ப துல்லியமாக ரொம்ப விவரமாக ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒவ்வொரு அந்த கதாபாத்திரங்களும் அங்கே வர ஊர் பேருங்களும் அவர்கள் தாவீது செய்கிற செயல் மெஃபிபோசேத் செய்கிற செயல் எல்லாத்தையும் சுவிசேஷத்தில் ஆண்டவர் காட்டுகிற கிருபை எவ்வளோ அருமையானது என்பதை நமக்கு இந்த கதையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள நமக்கு ரொம்ப அழகாக உணர்த்தப்படுகிறது. முதல்ல நம்ம போன வாரம் பார்த்தோம், இதுக்கு முதல்ல பேர் பார்த்தோம் அமேசிங் கிரேஸ், மலைக்க வைக்கும் கிருபை. அதுக்கு 5 குணாதிசயத்தை பார்த்தோம். முதலாவது மலைக்க வைக்கிற கிருபை வந்து கடவுளுடைய இருதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அது நம்மளை பார்த்து நம்ம எவ்வளோ நல்லவங்களோ கெட்டவங்களோன்னு பார்த்து வர்றதில்லை, அது அவருக்குள்ளேருந்தே ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். இங்கே எப்படி சவுல் தன்னுடைய சத்ருவனுடைய சத்ருவாக இருந்தாலும் தாவீது உயர்ந்த அரசனாக இருக்கும்போது அவருக்குள்ளேருந்தே ஆரம்பிச்சிச்சு ஒரு கேள்வி, நான் சவுளுடைய குடும்பத்தில் யாருக்காவது தயவு காட்ட முடியுமா, அவர் யாரும் கேட்கல நீங்கள் காட்டுங்கன்னு, அது அவருக்குள்ளேருந்தே வந்ததாக பார்க்குறோம். அந்த மாதிரி தான் தேவ கிருபை. 2வது குணம் தேவ கிருபை வந்து நமக்கு எப்பவும் இயேசுவின் நிமித்தம் வருகிறது, இயேசு நிமித்தம் வருகிறது. இதில் பார்க்குறோம் யோனத்தான் நிமித்தம் அப்படின்னு தாவீது சொல்கிறார். அந்த யோனத்தான் நிமித்தம், யோனத்தானோடு தான் செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில் கிருபையை காட்டணும் அப்படின்னு வருது. அதே மாதிரி தான் கடவுளுடைய கிருபையும் தேவன் வந்து இயேசுவோடு செய்திருக்கிற உடன்படிக்கையின் நிமித்தம் தான் நமக்கு அந்த கிருபை காட்டப்படுகிறது. மூணாவது நம்ம பார்த்தோம் போன வாட்டி, அந்த கிருபை வந்து நாம் முற்றிலும் சீர்கெட்ட நிலையில் இருக்கும்போது நம்மளை தேடி வந்து திப்ப உறுதியாக தேவனிடத்தில் நம்மளை கொண்டு வருகிறது. நாம் முற்றிலும் சீர்கெட்ட நிலையில், அது அழகாக பார்க்குறோம் இந்த கதையில் பாருங்களேன். மெஃபிபோஷேத் வந்து தாவீது வந்து நீ வா வந்து நீ இவ்வளோ மோசமாக இருக்கிற நீ வாப்பா வந்து என்கிட்ட உடன் ஒப்புற வாயிறுன்னு சொல்லலை, என்கிட்ட இன்னும் ஒளிஞ்சிருக்காத வான்னு கூப்பிடல. பாருங்களேன், வந்து சரணடி, அவனால் வரவே முடியாதே, நொண்டிக்கால் உடையவன் இல்லைங்களா, வர முடியாது. தாவீது வந்து இவர் என்ன செய்கிறார், இவருடைய தூதுவர்கள் சோல்ஜர்ஸ் அனுப்பி போய் மெஃபிபோஷேத்தை கூட்டு வந்த மாதிரி கடவுளுடைய அமேசிங் கிரேஸ், மலைக்க வைக்கிற கிருபை என்ன பண்ணுது, நாம் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கும்போது, இந்த உலகமே இருக்கும்போது, கடவுளுடைய கோபாக்கின நம் தலை மேலே இருக்கும்போது, நரகத்துக்கு பாத்திரவான்களாக முற்றிலும் சீர்கெட்டவர்களாக நாம் இயற்கையினால நம்முடைய வீழ்ச்சியினால், அவன் எப்படி கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிட்டானோ, நம்மளும் ஆதாமில் கீழே விழுந்ததுனால முடமானவர்களாக ரோமர் 5:6 சொல்லுகிறது, வைல் நாம் உதவியற்ற நிலையில் இருக்கும்போது, வைல் வி ஆர் ஹெல்ப்லெஸ், கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவபக்தி உள்ளவர்களுக்காக கிறிஸ்து மரித்தார். நாம் வர முடியாத நிலையில, உதவியற்ற நிலையில் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். பாருங்களேன், நம்ம ஒரு குருட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஒரு மாயை வாழ்க்கைன்னு சொல்லலாம் இல்லைங்களா, ஒரு மாயான வாழ்க்கை, லோதேபாரில் நம் பிதாக்கள் கிட்ட இருந்து வீணான வாழ்க்கை, பிறந்தோமா வளர்ந்தோமா, டெய்லி சாப்பிட்டோமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, பிள்ளைகளுக்கு வெட்டுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் செத்தோமான்ற ஒரு வாழ்க்கை, அவ்வளோதான், அதில் வேறு ஒன்றுமே இல்லை விசேஷம். எப்படி நம்ம தாத்தா முத்தாத்தா வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடவுள் என்ன செய்தார், அவர் நித்தியத்திலேயே நமக்காக மீட்பு அவர் திட்டம் பண்ணி தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே அனுப்பி அவர் மூலமாக எத்தே பெரிய தியாகத்தை செய்து ஒரு பரிபூர்ண மீட்பு அவர் சம்பாதிச்சார். நம்ம பார்த்துட்டு வரோம் இயேசுவுடைய பணி எவ்வளோ மகத்தான பணி, எவ்வளோ பெரிய தியாகம், கடவுள் செய்யக்கூடிய மகா பெரிய தியாகத்தை அது செய்து, அதுவே பெரிய கிருபை. உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுதா, கடவுள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகம் அவர் செஞ்சு நமக்காக ஒரு மீட்பை நிறைவேற்றி பரிபூர்ண மீட்பை முடிவு செய்தது மாத்திரம் இல்லை, அதோடு காஸ்பல் முடியறதில்லை. பாருங்களேன், அதுவே அதிசயம். ஆனால் கடவுள் முழு ரட்சிப்பை நமக்கு சம்பாதிச்சது மாத்திரம் இல்லை, அதோடு நிற்காம அந்த முழு ரட்சிப்பை நம்மளை வந்து சேரும்படிக்கு மலைக்க வைக்கும் கிருபை என்ன பண்ணுது, அந்த முழு ரட்சிப்பின் பயன்பாடுகளை, பண்புகளை நம்மளை வந்து அடையும்படிக்கு நம்மளை தேடி வருது. இயேசுவை அனுப்பி இயேசுவை நமக்காக பரிகார பலியாக கொடுத்து முழு ரட்சிப்பை நிறைவேற்றி முடிச்சுட்டார், அதோடு கடவுள் விடுறதில்லை, கடவுளுடைய கிருபை அதோடு நிற்கிறதில்லை, அது நம்மளை தேடி வருது. நாம் வரமாட்டோம்னாலும் நம்மளை தேடி வருது. இந்த உலகமே போதும் எனக்கு அப்படின்னு இருந்தாலும் நம்மளை தேடி வந்து நம்மளை அவனை தேடி போகிற மாதிரி, நாம் வரமாட்டோம், நம்மளால் வர முடியாது மாத்திரம் இல்லை, வரவும் விருப்பம் இல்லை, வரவும் முடியாத நிலையில் நாம் இருக்கும்போது, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, இன்டிஸ்போஸ்ட் அண்ட் டிஸ்இன்க்ளைன்டுன்னு, நமக்கு வரவும் முடியாது, நமக்கு வரவும் விருப்பம் இல்லாத நிலையில் நாம் இருக்கும்போது கடவுளுடைய கிருபை திப்ப உறுதியாக வந்து நம்மளை காது பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி நம்மளை இழுத்துட்டு வந்துச்சு. அப்படின்னா நம்மளை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வரல, நம்மளுக்கு உணர்த்துதலை செய்து ஆண்டவர்கிட்ட வரும்படிக்கு நமக்கு செய்து, அதை மறுக்கவே முடியாததான் இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ் என்றோம். கடவுள் காண்டி அவருடைய குமாரனை ஒண்டி பரிகார பலியாக கொடுத்துட்டு எல்லாரும் நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லியிருந்தா ஒருத்தரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம், ஒருத்தரும் போயிருக்க மாட்டோம் நம்ம. அதுக்கு அது கிருபை நம்மளை கொண்டு வருது. அதுக்கு பேர் கூட சில பேர் தி பிரிங்கிங் கிரேஸ் ஆஃப் காட். எத்தனை கிரேஸ் இருக்கு பாருங்களேன், தி பிரிங்கிங் கிரேஸ், நம்மளை கொண்டு வருகிற கிருபை, அவர்கிட்ட கொண்டு வருகிறது. நாம் வர முடியாத நிலையில் இருக்கும்போது, மெஃபிபோஷேத் மால் கால் உடைஞ்ச ஊனவர்களாக இருக்கும்போது நம்மளை கொண்டு வருது கடவுள்கிட்ட. பாருங்களேன், எஃபெக்டிவ், நாம் திப்ப உறுதியான அழைப்புன்றோம். அந்த திப்ப உறுதியான அழைப்பில் நமக்கு எல்லா அனுகிரகமும் அதில் இருக்குது. சீர்கெட்ட நாம், வர முடியாத நிலையில் இருக்கிற நாம், கடவுள்கிட்ட வரவும் விருப்பம் இல்லாத இருக்கிற நாம், குருடாக்கப்பட்ட இருக்கிற நாம், நம்முடைய வியாதியெல்லாம் சரி பண்ணி நம்ம மனது இல்லைங்களா இருளாக இருக்கிறது அதுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தி நம்முடைய இருதயம் கடவுளை பற்றியே உணர்வில்லை. அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், யாராவது ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே நன்றி நமக்கு பொங்கி வருது. ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு. ஆயுசெல்லாம் கடவுள் மூச்சை கொடுத்து சாப்பாடை கொடுத்து எவ்வளோ செய்கிறார், அவர் மேலே உணர்ச்சியே நமக்கு இருக்கிறது இல்லை பாருங்களேன். அவர் மேலே ஒரு அன்பும் ஒரு உணர்ச்சியும் நமக்கு இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஏன்னா கல்லான இருதயம் கடவுளை பொறுத்த அளவுக்கு, செத்த இருதயம் கடவுளை பொறுத்த அளவுக்கு. அப்படி ஒரு வேதம் என்ன சொல்லுது, நாம் மரித்திருந்தோம், கல்லறையில் இருக்கிற மாதிரி நம்ம இருந்தோம், ஆனால் நமக்கு உயிர் கொடுத்து அவர் கொண்டு வருகிறார். அதான் எஃபெக்சுவல் கிரேஸ் என்றும். அதுதான் ஒருத்தர் அருமையாக சொல்கிறாரு, கிருபை தான் பாவியுடைய கடைசி நம்பிக்கை. நாம் கிருபையினால் ரட்சிக்கப்படாமல் இருந்தோன்னா நாம் ரட்சிக்கப்படவே முடியாது. கிருபை தான் நம்மளை ரட்சிக்க, இல்லைன்னா ரட்சிக்கப்படவே முடியாது. ஆகவே திப்ப உறுதியான அழைப்பு நாம் முற்றிலுமாக சீர்கெட்ட நிலையிலிருந்து நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு வருது. அடுத்ததாக அது நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு வரும்போது ஆரம்பத்தில் பயத்தினால் நம்மளை நிரப்புதுன்னு பார்த்தோம். மெஃபிபோஷேத்து பாருங்களேன், முழு பயத்தோடு நடுக்கத்தோடு வருகிறான் அவன். அது பரிசுத்தாவி அதே மாதிரி நம்மளை முதல் முதல்ல கடவுள்கிட்ட கொண்டு வரும்போது நம்ம கண்களை திறக்கிறார். நம்ம எவ்வளோ பெரிய பாவிகள், எவ்வளோ பெரிய பாதகர்கள் என்று உணர்றோம். கேர்லெஸ்ஸாக இருந்தோம் இவ்வளோ நாள், ஆனால் இப்போ எவ்வளோ ஆண்டவருக்கு ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தர், அவருடைய கற்பனைகளை எவ்வளோ உடச்சிக்கிட்டு இருந்திருக்கிறோம் நாம் உணர்ந்து ரொம்ப பயந்து போகிறோம் இல்லைங்களா. பயம் பயம் வர ஆரம்பிக்குது. நம்முடைய சித்தத்தை புதுப்பிக்கிறாரு. நம்ம கண்களை திறந்த உடனே ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளோ பேரை பாவம் செஞ்சுருக்கிறேனேன்னு சொல்லி ஆண்டவர் என்னை போட்டு நரகத்தில் நசக்கணும்னு சொல்லி அவர் காலடியில் வந்து உழுவர். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. சில பேருக்கு பார்த்தோன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு ரட்சிக்கப்படுறது அடையாளம் என்ன தெரியுமா, முதல் முதல்ல அவங்க எவ்வளோ பாவின்னு உணர்வாங்க இல்லைங்களா. நான் எவ்வளோ பெரிய பாவின்னு உணர்ந்து ஆண்டவர் காலில் வந்து உழுவுற மாதிரி பாவத்தின் மெய்யான உணர்வு அவங்களுக்கு ஏற்படுகிறது. அதை உணர்ந்து பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக இவ்வளோ நாள் அசட்டையாக இருந்தனே, இந்த தேவனை அசட்ட பண்ணிக்கிட்டு இருந்தனேன்னு உணர்ந்து அவர் கால்கிட்ட வந்து உழுவுறான். அந்த நேரத்தில் அஞ்சாவது அந்த கிருபை நமக்கு என்ன செய்யுது, நம் பயத்தில் வந்து அவர் காலடியில் உழுவும்போது நமக்கு சமாதான வார்த்தைகளை பேசுகிறது. அதான் ஆறாவது வசனத்தில் பார்க்குறோம், மெஃபிபோசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். பாருங்களேன், அவன் அவ்வளோ பயந்து நடுங்கிக்கிட்டு இவ்வளோ நாள் இந்த ராஜாக்கு எதிர்த்து போய் இவருக்கு கையிலேயே அகப்படக்கூடாதுன்னு எங்கேயோ தூர தேசத்தில் இருந்தோம், இப்போ குடிச்சிட்டார் நம்மளை, அவருக்கு இழுத்துட்டு வந்துட்டார் நம்ம, அவர் அவரில் டபாச்சிக்கிட்டு வாழலான்னு பார்த்தோன்னா மாட்டிக்கிட்டோம் இப்போன்னு வந்து காலடியில் உளுந்து நடுங்கிறான். ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு மான் நடுங்கிற மாதிரி நடுங்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், அப்பொழுது தாவீது மெஃபிபோசேத்தே என்றான், அவர் இதோ அடியேன் என்றான். பாருங்களேன், அதுலலாம் எவ்வளோ அழகாக படம் வருது. நாம் பாவி, நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருக்கிறோன்னு வந்து அவர் பாதத்தில் உளுந்து நம்ம மன்னிப்பு கேட்கும்போது முதல் தடவை நாம் நாம் ஒரு ஒரு ஆண்டவருடைய சிருஷ்டிப்புன்னு நம்ம உணர்றோம். பாருங்களேன், நான் என் இஷ்டம், என் வாழ்க்கை, என்னுடைய இது அப்படின்னு வாழுகிற சுயமாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்காக நான் படைக்கப்படலை. ஆண்டவர்னால் படைக்கப்பட்டு அவருடைய அவர் சொல்லுகிறபடி அவருடைய கற்பனையின்படி வாழ படைக்கப்பட்ட நான், அவருடைய படைப்பு நான்ன்னு உணர்ந்து ஆண்டவர் நம்மளை கூப்பிடும் போது, ஆண்டவரே உம்முடைய அடியேன் நான், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவன் அந்த படைப்பு நிலைமையை அவன் எடுத்துக்கிட்டு ஒரு க்ரீச்சரை நான் உணர்ந்து அவர் பேரை கூப்பிட்றார். அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்களேன், தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, முதல்ல பேரை கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் நீ பயப்படாதே. இதாங்க கிரேஸ், அமேசிங் கிரேஸ், மலைக்க வைக்கிற கிருபை. சமாதானம் பேசுது, நம்மளை அழிக்க வேண்டிய நம்மளை கூப்பிட்டு ஒரு தைரியத்தை படுத்தி, முதல்ல தைரியப்படுத்துது. ஆனால் இதோடு இந்த கிரேஸ் முடியறதில்ல. பாருங்களேன், நம் சீர்கெட்ட நிலையில் நம்மளை தேடி வந்து நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு வந்து நம்ம வரமாட்டோன்னு இருந்தாலும் கடவுள்கிட்ட நம்ம பாவத்தை உணர்த்தி நம்ம மூளை சரி பண்ணி ஒரு எப்படி யோசிச்சு பாருங்கன்னா, செத்த பொணந்தான் பாவத்தில் வாழுகிற நிலைமை. நம்ம மூளையை சரி பண்ணி, நம்ம இருதயத்தை சரி பண்ணி, நம்ம சித்தத்தை சரி பண்ணி, நம்ம எவ்வளோ பாவிகள்னு உணர்த்துறதே பெரிய விஷயம். அதை உணர்த்துறார். உணர்ந்த உடனே ஐயோ நான் இப்படி இருந்திருக்கிறேனே, புத்தி இல்லாம குருடனா நான் இருந்திருக்கிறேனேன்னு உணர்ந்து ஆண்டவர் கிட்ட காலடியில வந்து உழுவும் போது, அந்த நேரத்துல ஐயோ ஆண்டவர் என்ன அழிக்கணுமே நரகத்துல போடணுமேன்னு உணரும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் நம்ம கிட்ட வரும்போது நம்ம பாவங்கள்லாம் மன்னித்து இவ்வளோ அலமோதி இத்தனை காலம் நீ வாழ்ந்துகிட்டு இருந்த நீ பயப்படாதன்னு நம் பாவங்களை மன்னித்து தன்னோடு நம்மளை ஒப்புரவு செய்துக்கிறார். நம்முடைய கடந்த கால பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். நம்மளை கேட்டோம்னா இதுவே போதும் ஆண்டவர், இன்னமே உயிர் பொழைச்சி நான் எங்கேயாவது பொழைச்சிக்கிறேன். மெஃபிபோசேத்தை தானே சொல்லுவான், நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துக்கிறேன், ரொம்ப நன்றி ஐயா பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டீங்க, பாவம் மன்னிக்கிச்சாச்சு, நரகம் இல்லை உனக்கு, உனக்கு தண்டனை இல்லை, போ பொழைச்சி போ அப்படின்னு விடலாம். அதோடு கிரேஸ் நிற்கிறது இல்லை, அதோடு கிருபை நிற்கிறது இல்லை. பாருங்களேன், நம்ம பாவங்கள் மன்னிக்கிறதோடு நிற்கிறது இல்லை. அதுக்கு அடுத்ததாகத்தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த வாரம் தலைப்பு என்ன போட்டேன், பொங்கி வருகிற கிருபை. அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன வாரம் 5 குணாதிசயத்தை பார்த்தோம், மலைக்க வைக்கிற கிருபை, மலைக்க வைக்கிற கிருபையின் 5 குணாதிசயம். இந்த வாரம் அதுக்கு அடுத்ததாக மலைக்க வைக்கிற கிருபை பொங்கி வருகிற கிருபைக்கு நம்மளை கொண்டு வருது. அதனோட 3 குணாதிசயத்தை இந்த வாரம் பார்ப்போம். முதலாவது பொங்கி வருகிற கிருபை நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளுதலை நமக்கு ஏற்படுத்துது. நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளுதல், 7 வசனத்தை படிங்களா ஒரு வாட்டி, அருமையான வசனம், கவனித்து கேட்போம்.
தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து.
சரி, அது தாவீது வந்து அவனை பார்த்து பயப்படாதே அது சொன்னார். முதல்ல பயப்படாதுன்னா எல்லாம் தப்பெல்லாம் மன்னிச்சிட்டேன்ப்பா முடிஞ்சு போச்சு, நீ பயப்படாத உயிர் போகாது, அதோடு விடலை. அவர் என்ன சொல்றாரு, யோனத்தானோடு நான் செய்த உடன்படிக்கையின் நிமித்தம் நான் உனக்கு நிச்சயமாய் தயவு செய்தேன், நிச்சயமாய் தயவு செய்தேன். உங்க அப்பா உங்க முத்தாத்தா சவுலுனால கிடைக்கிற தண்டனை உனக்கு கிடைக்க போறதில்லை, உன் தலையை நான் வெட்ட போறதில்லப்பா. பொதுவாக எல்லாம் உன் தலையை வெட்டிடுவாங்க இல்லைங்களா, பெரிய பழைய ராஜா மோசமான ராஜாக்கு பிள்ளையா இருந்தால் தலையை வெட்டுவாங்க. உனக்கு நீதி கிடைக்க போறதில்ல, உனக்கு கிருபை கிடைக்க போகுது. நான் உனக்கு என்ன செய்ய போறேன், அதான் அந்த வார்த்தை தயவு செய்வேன்னா திருப்பியும் வர அந்த ஹெசட்ன்ற வார்த்தை, உனக்கு நான் தயவு செய்வேன். நீ பழைய ராஜா மோசமான ராஜாவுடைய சந்ததி தான், ஆனால் உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து, உன் பிதாக்கள் கிட்ட இருந்து வந்த பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து உன்னை வாழ விட போறேன். வாழ விடுறது மாத்திரம் இல்லை, என்னுடைய தயவின் உச்சக்கட்ட தயவை உனக்கு நான் காட்ட போறேன். என்ன, முதலாவது நிபந்தனையற்ற விதத்தில் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறேன், ஐ வில் அக்செப்ட் யூ. நிபந்தனையற்ற விதத்தில் நீ எவ்வளோதான் மோசமா இருக்கலாம், நீ எவ்வளோதான் பேடாக இருக்கலாம், எவ்வளோ தான் கேவலமானவனாக இருக்கலாம். சில நேரங்களில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ இந்த கிரிப்பிள்டாக இருக்கிறவங்களுக்கு, நீங்களாம் ஸ்கூலில் வேலை செய்கிறீங்க, அவங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப அடம் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப அடம் பிடிப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, ஒரு முரட்டு பிடிக்குவாங்க. மெஃபிபோசேத்தும் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் நீ என்ன மாதிரி ஆளுனா இரு, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நிபந்தனையற்று நான் உன்னை ஏற்றுக்கோ, அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் வாங்க. நீ எப்படின்னா இரு, நன்றி கெட்டவனா கூட நீ இருக்கலாம், ஆனா யோனத்தான் நிமித்தம் உனக்கு நான் தயவு செய்வேன். பாருங்களேன், பொங்கி வருகிற கிருபை இதுதான், எந்த கண்டிஷனும் இல்லை. நீ இனிமே ஒழுங்கா இருந்தீன்னா அதெல்லாம் ஒன்றும் கண்டிஷன் இல்லை. பாருங்களேன், ஏதாவது கண்டிஷன் போடுறாரா, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் என்ன தயவு, நிச்சயமாய் ஷோர் கைண்ட்னஸ், அப்படின்னா நிச்சயமான தயவு, உறுதியான தயவு. இது ஒரு ஆணை மாதிரி, நான் உனக்கு தயவு செய்துகிட்டே இருப்பேன்பா. ஒரு கண்டிஷன் எல்லாம் கிடையாது, நீ ஒழுங்கா இருந்தா தான் உனக்கு தயவு கிடையாது, உன் மேல இன்னுமே தயவு தான், உனக்கு தயவு தான் நான் காட்ட போறேன். ஒரு இலவச தாராள தயவு, தகுதியற்ற ஒரு தயவு. பாருங்களேன், தாவீது வந்து ஒரு ராயல் ராஜா மாதிரி இங்கே நடந்துக்கிறார், ஒரு பேரம் பேசலை. நீ இனிமே ஒழுங்காக இருந்தால் மெஃபிபோசேத் உனக்கு தயவு, நீ இனிமே சரணடைஞ்சினா தயவு, நீ பயப்படாத, நிச்சயமான தயவு நான் உனக்கு காட்டப்போகிறேன். ஷோர் கைண்ட்னஸ், தாவீது ஒரு பாவி மனுஷன்தான் இல்லைங்களா, அவனும் நம்மளை மாதிரி மனுஷன், அவனுக்கே இப்படி ஒரு நிச்சயமான தயவு காட்ட முடியும்னா, ஒரு நிபந்தனையற்ற விதத்தில் தன்னுடைய சத்துருடைய மகனை ஏற்றுக்கொள்ள முடியும்னா கடவுளுடைய தயவை யோசிப்பாருங்களா. அவர் எல்லா கிருபையின் தேவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் எவ்வளவு தயவு காட்ட முடியும். நாம் வந்து விசுவாசத்திலையோ மனம் திரும்புதலையோ அவர் பாதத்தில் வந்து உழுவும் போது நம்ம பயத்தை நீக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, நிபந்தனையே இல்லாத விதத்தில் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறாருங்க. God accepts us. இனிமேல் நிபந்தனையே கிடையாது. புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் தான், நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு தெரியுங்களா, எண்ணி முடியாத ஆசீர்வாதம் இருக்கு. தாவீதுக்கு எப்படி மெஃபிபோசேத்துக்கு எப்படி நீ பயப்படாதப்பா, என் பிரசன்னத்தில் இன்னுமே நீ வர்றதுக்கு நீ பயப்பட வேண்டியதில்லை, நான் உன்னை ஏற்றுக்கொண்ட உனக்கு நிச்சயமா நீ வரும்போதெல்லாம் உனக்கு தயவு காட்டுவேன், என்னுடைய தயவு உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடவுள்கிட்ட நாம் வரும்போது கடவுள் அப்படித்தாங்க சொல்றாரு, உனக்கு நான் நிச்சயமான தயவு செய்வேன், இன்னுமே உன்கிட்ட நான் கோபமா இருக்க மாட்டேன், இன்னுமே உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சாச்சு, என் குமாரனின் நிமித்தம் நான் உன்னை ஏற்றுக்கொண்ட, நீ என்னோடு ஒப்புருவாயிட்டேன், நீ என்னோடு நீதிமானாக நிற்கிற, அதனால நான் உனக்கு தயவு காட்டுறேன். ரோமர் 5:1 சொல்லுது இல்லையா, விசுவாசத்தினால் நாம் நீதிமான் ஆனதினால் தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டு. எனக்கும் உனக்கும் சமாதானம் யோனத்தான், நாம் இன்னுமே சத்துருக்கள் இல்லை, நான் உனக்கு தயவு காட்டுவேன், நான் உன்னை நிபந்தனையற்ற விதத்தில் உன்னை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றாரு. பாருங்களேன், நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். பாருங்களேன், தாவீது வந்து இந்த தாராளத்தை பார்த்து எப்படி மெஃபிபோசேத் தலையை வெட்டி இருக்கணும், ஆனால் அவனுக்கு ஒரு புது உயிரை கொடுக்குற மாதிரி, புது உயிரை கொடுத்து ஒரு பொங்கி வருகிற கிருபை மாதிரி, தன்னுடைய அதிகாரத்தை எதிர்த்து தன்னுடைய கற்பனையை எதிர்த்து இவன் எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருந்தான், ஆனால் இப்போ அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கணும், ஆனால் அதன்படி தயவு காட்டுறார். அதே மாதிரி தான் கடவுளும் அவருக்கு அவர் அசட்டை பண்ணி அவர் அதிகாரத்தை மதிக்காமல் அவர் கற்பனையை மதிக்காமல் எவ்வளோ நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஆனால் கடவுள்கிட்ட நாம் வரும்போது அவர் தயவு காட்டும்போது எல்லாத்தையும் மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதான் வேதம் சொல்லுது, நமக்கு என்ன கிடைச்சிருக்கணும், பாவத்தின் சம்பளம் என்ன, மரணம், ஆனால் தேவனுடைய ஈவோ நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். நமக்கு மரணம் கிடைச்சிருக்கணும், பாவத்தின் சம்பளமாக மரணம் கிடைச்சிருக்கணும், அந்த மரணம் கொடுக்குற பதிலையும் தலையை வெட்டி இருக்கணும், ஆனால் அந்த தலையை வெட்டுற பதில் உனக்கு நான் தயவு செய்வேன்ற மாதிரி கடவுள் என்ன செய்கிறார், அவர்கிட்ட வரும்போது நம்மளுக்கு பாவத்தின் சம்பளமான மரணம் கொடுக்காம நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறார். அது அழகாக இதில் வர்றதை நாம் பார்க்குறோம் இல்லைங்களா. அதான் பொங்கி வருகிற கிருபை, நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறாரு, அவருக்கு முன்பதாக நம்மளை நீதிமான் ஆக்குறாரு, நம்மளோடு ஒப்புரவாகி நிபந்தனையே இல்லாமல். உங்களுக்கு தெரியுமா அதனோட ஆசீர்வாதம், இன்னுமே இயேசு கிறிஸ்து மூலமாக வரும்போது எந்த கண்டிஷன்ஸும் இல்லை, நிபந்தனையெல்லாம் அவர் நிறைவேற்றினதுனால் யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமான தயவு உனக்கு செய்வேன் அப்படின்னு நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதெல்லாம் யோனத்தான் நிமித்தம். ஓகே, முதலாவது பொங்கி வருகிற கிருபை என்ன செய்யுது, நிபந்தனையற்ற விதத்தில் ஏற்றுக்கொள்ளுதலை நமக்கு ஏற்படுத்துது, நான் நிச்சயமாக அவனுக்கு தயவு செய்வேன். ரெண்டாவது என்ன கிடைக்குது, ரெண்டாவது பொங்கி வருகிற குணத்தின் அடையாளம் என்ன தெரியுமா, தத்தெடுப்பின் மூலமாக சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ் த்ரூ அடாப்ஷன், தத்தெடுப்பின் மூலமாக சுதந்திரம். பாருங்களேன், அதோடு உடறாரா 7வது வசனத்துல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உன் தகப்பனாகிய சவுலின், சாரி, உன் தகப்பனாகிய சவுலின், படிங்கறீங்க,
உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ
சரி போதும், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நிச்சயமா உனக்கு தயவு காட்டுவேன், ஷோர் தயவு, இனிமே நான் நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், என்னுடைய சந்ததியில சமூகத்துல தைரியத்தோடு வரலாம், வி ஆர் வெல்கம். அதான கடவுள் நமக்கு செஞ்சிருக்கிறார், இயேசு மூலமாக யோனத்தான் நிமித்தம் நாம் இயேசு பணியின் மூலமாக திரைச்சலை கிழிந்து அவருடைய சமூகத்துக்கு நம்ம வரலாம், தைரியத்தோடு எந்த நேரத்திலையும் வரலாம், கடவுளால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், அந்த தய அழகாக அந்த கிருபையை பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்றாரு, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். என்ன சொல்றாரு, அப்பா உன தலையை வெட்டுறது இல்லப்பா, உன்னை என் பிள்ளையாக நான் தத்தெடுத்துக்க போறேன், உன்னை நான் என் பிள்ளையாக தத்தெடுத்துக்கொண்டு என் பிள்ளையன்னா சொத்து அரசெல்லாம் வேணும் இல்லையா, உன் தகப்பனாகிய சவுலின் சொத்து, பழைய ராஜா, அந்த பழைய ராஜாக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு, ஏன்னா உரெல்லாம் அவனுக்கு தான் இருந்துச்சு, சவுல் பெரிய ஆஸ்தி உடைஞ்சவனாக இருந்தான், அது எல்லாத்தையும் நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்களேன், திருப்பி கொடுக்குறவங்க தாத்தாவுடைய லேண்ட் எல்லாம் உனக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு மெஃபிபோஷேத் வந்து உயிர் பொழைச்சா போதும்னு முகம் குப்புற அங்கே விழுந்திருக்கிறான், தலை போக போதுன்னு நினச்சிக்கிட்டு வந்தான், தலையை தூக்கி வெட்டி நாய்களுக்கு போட போகிறாங்கன்னு மன்னிப்பு கிடைச்சது மாத்திரம் இல்லை, பயப்படாதப்பா, உன்னை நான் ஏற்றுக்கொண்டப்பா, பயப்படாத, உனக்கு நிச்சயமாக தயவு காட்டுவேன், சரி பொழைச்சி போ, எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துகிட்டு பொழைச்சிக்க, எங்கேயோ போய் எருசலேமில் போய் ஆலயத்தில் உட்காந்துக்கணும், உனக்கு உன் தகப்பனுடைய எல்லா சொத்தும் நான் திருப்பி கொடுப்பேன். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும், அந்த நொண்டி ஆள் ஒரு வேளை சாப்பாடு கூட வேலை செஞ்சு வாங்க முடியாது, எப்படி இருந்திருப்பான் அவன் அந்த இந்த லோதே பாரில், வேற அவனுடைய வீட்டு மக்கியருடைய வீட்டில், அவனே ஒரு குடிசையில் இருக்கிறவன், அவன் வீட்டில் அவனுடைய எச்ச இலையில சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான், மிச்சம் மீதியை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துட்டான், ஒரு அடிமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு செகண்ட் தான், இந்த ராஜாவை சந்தித்த ஒரே செகண்ட், இந்த ராஜாவினால இப்போ ராஜ வம்சத்தின் சொத்தெல்லாம் அவனுக்கு திருப்பி வருது. யோசிச்சு பாருங்களேன் என்ன அதிசயம், பழைய ராஜாவின் சொத்தெல்லாம் அவன் நினச்சி பார்ப்பான், நான் பிச்சைக்காரனாக இருந்தேன், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், தலையில் கத்தி வந்துச்சு நினச்சேன், தலை போகும் நினச்சேன், இப்போ ராஜரீக சொத்தா, உயிர் பொழைச்சா போதும்னு நினச்சா லேண்ட், சவுலுடைய எல்லா சொத்து, கண்ணு பார்க்குற அளவுக்கு சொத்தெல்லாம் என் பேரில் ராஜா கொடுத்துருக்கிறாரே, என்ன ஒரு கிருபை. லோதே பாரில் அவனுக்கு ஒன்றுமே இருக்கலை, ஏழை பிச்சைக்காரன், ஒரு நாடோடியா தள்ளப்பட்டவனாக, எந்த நம்பிக்கையில், எதிர்காலத்துக்கு நம்பிக்கையில், ஆனா கிருபைய அவன் சந்திச்ச உடனே எல்லாம் மாறிப்போச்சு, எல்லாம் மாறிப்போச்சு. நாளைக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஆளு நானு, இனிமே 100 தலைமுறை உட்காந்து சாப்பிட்டாலும் வற்றாத சொத்து எனக்கு எழுதப்பட்டிருக்கிறதுன்னு என்ன ஆனந்தம் பாருங்களேன், இதான் ஓவர்வெல்மிங்னு வாங்க, அவனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். ராஜா சொல்றத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பான், உங்களால யோசிக்க முடியுமா, அவனுடைய திடீர்னு என்ன என்னவோ நினைச்சு வந்தோம், உயிரே போகுதுன்னு நினைச்சோம், ராஜா பயப்படாதன்றாரு, உன்னை தயவு காட்டுவேன்றாரு, சரி இதோடு விடுவாரான்னு பார்த்தா இன்னும் இதான் பொங்கி வருகிற கிருபன்றோம் இல்லைங்களா, வந்துகிட்டே இருக்க போகுது, இதோடு நிக்க போறது இல்ல, சொத்தெல்லாம் அவங்க தகப்பனுடைய சொத்தெல்லாம் நான் அவனுக்கு திருப்பி கொடுக்க போறேன். ஒரு தாவீது பாவி மனுஷனே இவ்வளோ தயவு காட்ட முடியும்னா, கிருபைக்கே உச்சக்கட்ட தேவன் அவர் எவ்வளோ தயவு காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க, யோசிச்சு பாருங்க. நாம் வந்து ஆதாமின் பிள்ளைகளாக லோதே பாரில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், நமக்கு ஒன்றுமே மிஞ்ச போகிறதில்லை இந்த உலகத்தில் பாருங்களேன், கடைசியில் என்ன அந்த லேனா 3-6 அடி அதில் புதைப்பாங்க, அது கூட இப்போல்லாம் மேலே மேலே புதைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அது கூட நமக்கு மிஞ்ச போகிறதில்லை, மண்ணிலிருந்து வந்த மண்ணுக்கே தான் போப்பார், நிர்வாணமாக இந்த உலகத்தில் வந்தோம், நிர்வாணமாக ஒன்றுமே நமக்கு இருக்க போகிறது இல்லை. மெஃபிபோஷேத் மாதிரி தான் பிச்சைக்காரங்களாக வீணான ஒரு மாய வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டு கடைசியில் நரகத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இருந்துச்சு. ஆதாமில் நாம் அதமாய் நரகத்துக்கு போய்கிட்டு இருந்தோம் பாருங்களேன், எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தோம், ஆனால் கிருபை நமக்கு காண்பிக்கப்பட்டதுனால ஒரு நித்திய சுதந்திரம், நமக்கு நித்திய சுதந்திரம் பாருங்களேன், தத்தெடுப்பினால் ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்குது, இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்களேன், நிகழ்காரியம் மாத்திரம் இல்லை வரப்போற எல்லா காலத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு நம்பிக்கை, இது எப்படி வளர்க்கறது, எவ்வளோ அழகு யோசிச்சு பாருங்க. தாவீது எல்லா சவுலுடைய சொத்தம் கொடுக்குறாரு, மெஃபிபோஷேத் தன் தாத்தாவுடைய சொத்தெல்லாம் இழந்ததை மீண்டும் பெறுகிற விதத்தில் நீங்களும் நானும் மீட்பில் என்ன பெறுறோம் தெரியுமா, நம்மளுடைய தாத்தா யாரு, ஆதாம், ஆதாம்ல வீழ்ச்சினால இழந்த சகலத்தையும் மீட்புல ஆண்டவர், மீட்புனா என்னங்க, நாம் இழந்து போனதை இல்லை ஒரு மீட்புன்றோம், ஒரு அடுமான வச்சோன்றோம் இல்லைங்களா, அதை திருப்பி மீட்டுக்கிறோன்னா என்ன, நாம் இழந்து போனதை திருப்பியும் பெறுறதுதான் மீட்பு, அந்த மீட்பில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆதாமில் நாம் இழந்த சகல காரியத்தையும் மீண்டுமாக பெறும்படிக்கு அவர் கிருபை செய்கிறார். அதான் மீட்பு. சவுலினால் நீ இழந்த எல்லாத்தையும் நான் உனக்கு திருப்பி தரேன்ற மாதிரி கடவுளுடைய கிருபை என்ன செய்யுது, தேவசாயலாக நீ படைக்கப்பட்ட, தேவனோடு நித்தியமா வாழ்வதற்காக நீ படைக்கப்பட்ட, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஜீவ விருட்சத்தை பறித்து நீ சாப்பிடணும்னு படைக்கப்பட்ட, ஆனா வீழ்ச்சினால எல்லாம் இழந்து போன நீ, ஆனா மீட்புனால அதையெல்லாம் நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன். பாருங்களேன் அது எவ்வளோ அழகாக வருது. சாத்தானுடைய சாயலாக நீ மாறிப்போய், அந்த ஒரிஜினல் சாயலே மாறிப்போய், சுதந்திரத்தை இழந்தவனாக, கடவுளோட ஐக்கியத்தை இழந்தவனாக, இந்த ஆதாமின் சாபங்களில் வாழுகிறவனாக, ஏவாளில் சாபத்தில் வாழ்கிறவனாக, நியாயப்பிரமாணத்தின் சாபம், மரணத்தின் சாபம் எல்லாத்தையும் நான் இந்த மீட்பு நாள் சரி செய்து உன்னுடைய சுதந்திரத்தை நான் மீண்டுமாக உனக்கு கொடுக்குறேன். தேவ சாயலா உன்னை மறுபடியும் மறுரூபப்படுத்துகிறேன். பரிசுத்தமாக்குதல்னால தொடர்ந்து உன்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பழைய நிலைமைக்கு உன்னை கொண்டு வருகிறேன். ஒரு காலத்தில் வேதம் என்ன சொல்லுது, எந்த விதமான சீர்கேடு அடையாளம் இல்லாமல் பரிபூர்ணமாக நம்மளை நிற்க வைக்க போகிறாராம் பரலோகத்தில். அதுதான் பொங்கி வருகிற கிருபை, நமக்கு செய்கிற பெரிய ஆசீர்வாதம். பாருங்களேன் இதான் யோனத்தான் நிமித்தம் மீண்டுமாக வருகிறது. இதில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு. வேதம் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் சொல்லுது தெரியுமா? கடவுள் இன்னுமே நம்ம தகப்பன் ஆயிட்டாருன்னு அவர் நம்மளை தத்து எடுத்துக்கிட்டார். இதெல்லாம் அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் நம்மளை ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை, அவர் அடுத்ததான் என்ன செய்கிறாரு, அவர் நம்மளை தத்து எடுத்துக்கிறார், அவர் பிள்ளையாக தத்து எடுத்துக்கிறார். இன்னுமே அவர் நம்மளுடைய அப்பா, அவர் அப்பாவாக இருந்து என்ன செய்கிறாராம், அவருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நமக்கு இருக்கும்படி எழுதி வைக்கிறார். அதான் பார்க்குறோம் நம்ம. பாருங்களேன் அப்பாவாக இந்த உலகத்தில் இன்னுமே கடவுளுடைய கிருபை பெற்ற நாம், அவர் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். பாருங்களேன் மத்தேயு 6:25 மலப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை புசிப்போன்னு கவலைப்படாதீங்க, ஏன் இவைகள்லாம் உங்களுக்கு தேவன் யார் அறிந்திருக்கிறது, பிதா அறிந்திருக்கிறார். உங்கள் பிதா இதெல்லாம் உனக்கு தேவைன்னு தெரியும், இதெல்லாம் உனக்கு நிறைவேற்றுவார் அவர், நீ அதை பற்றி கவலைப்படாத. ஆண்டவர் அறியாதவங்க தான், ஆண்டவரை பிதாவாக இல்லாதவங்க தான் அதெல்லாம் அவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு வாழணும். நீ அப்படி வாழ வேண்டியதில்லை, நீ இப்போ கடவுளால் தத்தெடுத்து கொள்ளப்பட்டவர். பிலிப்பியர் 4:19 சொல்லுது, தேவன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேற்றுவாராக. பாருங்களா உங்களுடைய குறை என்ன குறை இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த குறைய பார்க்குற அப்பாவாக மாறிடுற. பாருங்களேன் இப்போ நம்ம அப்பாவாக இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு குறைகள் அதுக்கு ஏதாவது வேணும்னு நம்ம தானே பார்க்குறோம். என் பையன் நாளைக்கு கிரிக்கெட்டில் சம்மர் ஹாலிடேஸில் சேரணும், அவனுக்கு ஷர்ட்டு வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு அனுப்புங்க எனக்கு, நான் வாங்கணுன்றேன். ஆனால் இப்போ என்ன, அதை வாங்காதப்பா, இதை கம்மி பண்ணுப்பா, அதை கம்மி பண்ணுப்பா, ஆனால் வாங்கித்தான் கொடுத்துட்றோம் இல்லைங்களா. அந்த நீட்ஸ் எல்லாம் நம்ம தான் நிறைவேற்றுறது. அந்த மாதிரி நம்மளும் பெரிய லிஸ்ட்டு போடுறோம், ஆனால் நமக்கு பல காரியங்கள் கொடுத்தா கெட்டுருவோன்னு தெரிஞ்சு நல்ல காரியங்களை மாத்திரம் அவர் கொடுக்குற பிதாவாக அவர் இருக்கிறார். வேதம் அதனால தான் சொல்லுது, தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்கும் கொடுத்தவர் மற்றவைகளை கொடுக்காமல் இருப்பது எப்படி. எபிரேயர் பரலோகத்தையே நமக்கு இன்னொரு வசனம் வருது, எபேசியர் 1:3 தேவ் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் நம்மளை சகல ஆசீர்வாதங்களோடு ஆசீர்வதித்திருக்கிறார். இது படிங்க, இதை நான் படி 1 பேதுரு 2 பேதுரு 1:2
தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது.
அடுத்தது படிங்க,
தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருள்வது மட்டுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
சரி பாருங்களேன், நான் ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டுட்டு வரேன். தாவீது வந்து யோனத்தானுக்கு எப்படி ப்ராமிஸ் பண்ணாரோ, அப்பா இன்னமே உன்னுடைய தகப்பனுடைய சொத்தெல்லாம் உனக்குத்தான்ற மாதிரி ஆண்டவர் எத்தனை காரியங்கள் அவர் தகப்பனாக நமக்கு இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சேவைகளையும் நான் பார்த்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறார். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக பக்தியாக வாழ்கிறதுக்கு சகலத்தையும் அவர் கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறார். தேவ பக்திக்கு தேவையான சகலமும் அவர் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு சகலத்தையும் அவர் கொடுத்துருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நித்திய பாதுகாப்பு அவர் கொடுத்துருக்கிறார். யோவான் 6:30-27, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அவைகள் என்னை பின்பற்றும், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், அவர்கள் ஒரு காலம் கெட்டு போக மாட்டாங்க, ஒரு காலம் அழிய மாட்டாங்க, என் கையிலிருந்து அவர்களை யாருமே எடுக்க முடியாது. அந்த நித்திய பாதுகாப்பு பார்க்கிறோம். இந்த மாதிரி பல ஆசீர்வாதங்கள் நான் போட்டுக்கிட்டே போகலாம், நான் பல காரியங்கள் லிஸ்ட் பண்ணேன். இந்த உலகத்தில் எல்லா தேவைகளையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் நீ தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாத்திரம் இல்லை, நித்திய நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை. இந்த உலகத்தில் நாம் இறந்த உடனேயே என்ன நடக்குது, நம்முடைய ஆவி கடவுளுடைய பிரசன்னத்துக்கு போகுது, நம்முடைய சரீரம் இங்கே ஓய்வெடுக்குது. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் நாளில் அவர் வந்து நம்மளை புது சரீரத்தையும் புது நம்முடைய சரீரத்தை உயிரோடு எழுப்பி ஆவியோடு இணைத்து புதுவான புது பூமியில் நம்மளை சுதந்திரவாளிகளாக அவரோடு உட்கார வைக்கிறார் இல்லைங்களா. அதனால தான் யோவான் 14:1 நமக்கு சொல்லுது, நீங்கள் கலங்காததும் பயப்படாமல் தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கிறது அப்படின்னு. இந்த கிருபை தத்தெடுப்பின் மூலமாக எண்ணி முடியாத சுதந்திரம், சொல்ல முடியாத சுதந்திரம். எப்படி போய் அந்த நொண்டிக்கால் நடந்து கூட பார்க்க முடியாது, எவ்வளோ சொத்து இருக்கு அவங்க தாத்தாக்கு போய் பார்க்க முடியுமா, அவனால் நின்றுக்கிட்டு கண்ணு தூரம் பார்த்தானா அதெல்லாம் அவன் சொத்து தான், யோசிக்க முடியுமா. அங்கே லோதே பாரில் ஒரு பிச்சைக்கார, இங்கே வந்து பார்த்தா அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி. அந்த மாதிரி கடவுள் கிருபை வேதம் முழுவதுமாக நம்ம சொத்து எழுதி வைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்குற, எவ்வளோ ஆசீர்வாதங்கள், தத்தெடுப்பின் ஆசீர்வாதங்கள்னு ஒரு காலத்தில் படித்தோம். கடவுள் கொடுக்கக்கூடிய உச்சக்கட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, ஏன் அவர் நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கிறாரு, ஏன் நம்மளை நீதிமான் ஆக்குறாரு, ஏன் அவர் நம்ம பாவத்தை எல்லாம் கழுவி நீதிமான் ஆக்கி அவர் ஏன் நம்மளை ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாகிறார் தெரியுமா. இது எல்லாத்தினுடைய நோக்கம் நம்மளை பிள்ளையாக தத்தெடுத்துக்கணுன்றதுக்காகத்தான், அதான் ஹைட். இதை விட கடவுள் எல்லையற்ற கடவுளை இதை விட பெரிய கிஃப்ட் ஒன்றும் கொடுக்க முடியாது, அதையே கொடுக்கும்படிக்கு அவர் அதை செய்கிறார். ஓகே, இது போதுமா மெஃபிபோஷத்தே, இது போதுமா அவனுக்கு, மெஃபிபோஷத்துக்கு அவருக்கு உயிர் அவுட்டா போதும். ஆனால் அவர் இது பொங்கி வருகிற கிருபை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பாருங்களா அடுத்தது என்ன வருது, 7 திருப்பி படிங்களா.
தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான்.
நிபந்தனையற்ற விதத்தில் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு நான் தயை செய்வேன், உன்னுடைய தகப்பனுடைய சவுளுடைய சொத்தெல்லாம் உனக்கு கொடுப்பேன், அதோடு நிற்கல போ, சரி போப்பா இதெல்லாம் வாங்கிட்டு போய் எங்கன்னா பொழைச்சி போன்னு இல்லை, கடைசியில் என்ன, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய், நீர் என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்து என்னுடைய ஐக்கியத்தில் டெய்லி நீ வாழ்வாய், டெய்லி நீ வாழ்வாய். எவ்வளோ லக்கி ஃபெலோ, யோசிச்சு பாருங்கள். கால் இல்லாதவன், எனக்கு திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு, யூ காட் எ ஜாக் பாட் அப்படின்னு, ஒரு ஜாக் பாட், என்னடா ஜாக் பாட்டான்னு கிளிக் பண்ணால் ஏதோ ஒரு 10,000 ரூபாவா, அதில் 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் போட்டுருக்கு, அது ஜாக் பாட்டா. இப்படி தான் உலகத்தில் கிடைக்கிற ஜாக் பாட்டுங்க, இவனுக்கு உண்மையாகவே ஜாக் பாட்டு தான். யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு ஆசீர்வாதம், பொங்கி வருகிற ஆசீர்வாதம். நீ நித்தம் என் பந்தியில், என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். உங்களால் அதை ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்களா, அதை மிஸ் பண்ணக்கூடாது, அது சாதாரணம் இல்லைன்னு சொல்லி நாலு தடவை அந்த அதிகாரத்தில் ரிப்பீட் ஆகுது. பாருங்களா, ஏழாவது வசனத்தில் வருதா, பத்தாவது வசனத்தில், பதினோராவது வசனத்தில், பதிமூணாவது வசனத்தில், திருப்பி திருப்பி பதினோராவது வசனத்தில், கடைசி பாகத்தில் ராஜகுமாரின் ஒருவன் போல் மெஃபிபோசேத் என் பந்தியிலே ஆசனம் என்னது ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார். திருப்பி 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 வரும் ராஜ என்னுடைய பிள்ளைகள் மாதிரி ஒரு பிள்ளையாக அவன் டெய்லி என் பந்தியில் சாப்பிடுவான். எப்படி இருக்கும் மெஃபிபோசேத்துக்கு உன்னால் யோசிக்க முடியுமா? அவனுக்கு இருக்கிற எண்ணம், லோதேபாரில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன், அவனுக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் என்ன, ஒருவேளை ஒரு எச்ச சாப்பாடு கிடைச்சா அதை சாப்பிட்டு ஆனந்தத்தோடு இருப்பான், யாரோ சாப்பிட்டு மிச்சம் வச்ச சாப்பிட்டது ஆனந்தத்தோடு இருப்பான். ஆனால் இப்போ தலைநகரம் எருசலேம் தலைநகரம் உச்சகட்ட ராஜா, அவருடைய பந்தியில் டெய்லி சாப்பாடு, அவரோடு உட்காந்து சாப்பாடு, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லா சொத்தும் கொடுக்கப்பட்டு, எல்லா சொத்தும் உங்கள் அப்பா சொத்தெல்லாம் உனக்கு தான் எடுத்துக்க, ஆனால் அதெல்லாம் நீ செலவு செய்ய வேண்டியதில்லை, அதெல்லாம் வச்சுக்க, ஆனால் உனக்கு டெய்லி சாப்பாடு ஏன் கொடுத்தான். நான் சாப்பிடும்போது ராஜரீக பந்தி விசாரணை உனக்கும், உலகத்திலேயே பெரிய அரசன் அந்த டைமில் தாவீது, யோசிச்சு பாருங்களேன், அவரோடு உட்காந்து சாப்பிடுற பெரிய பாக்கியம் இவனுக்கு. டெய்லி நித்தம் என்னோடு அப்பம் புசிப்பா, எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ராஸ்ட். இவன் எங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தான், லோதேபார், அது பேர் என்ன, மேய்ச்சல் இல்லாத இடம், சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம் அங்கே. அந்த மாதிரி வனாந்திரத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்த இவன் நமக்கு இந்த கெட்ட குமாரன் கதை ஞாபகப்படுத்துது இல்லைங்களா. அவன் போய் பன்னி தொட்டியில் இருந்துக்கிட்டு சாப்பாடு கூட இல்லாமல் எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ பெரிய விருந்து, நான் இப்படி இருக்கிறேனேன்னு சொல்லி உணர்ந்து அவன் போகிற மாதிரி போன பிறகு என்ன ஆச்சு, டெய்லி விருந்து தான் அவனுக்கு. அவன் வந்தவுடனே அப்பா ஆடை வெட்டி விருந்து போடுறார். அந்த மாதிரி உனக்கு பண்டிகை தான், நித்தம் உனக்கு ஆர்ப்பாட்டம் தான். பாருங்களேன், இது வெறும் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் மாத்திரம் இல்லை, இது ரொம்ப ஒரு ஹானர். யார் கூட சாப்பிட்றோன்னு இருக்கு இல்லையா, என் கூட என் கூட சாப்பிட்றேன்னா என் புள்ள மாதிரி உனக்கு மரியாதை, என் புள்ள மாதிரி உனக்கு தகுதி, உன்னுடைய ஆனர்ட் பொசிஷன், உனக்கு கனம். நீ நித்தம் என்னோடு சாப்பிடுவானா, ஒரு அன்னியன் மாதிரி உட்காந்து சாப்பிட மாட்டேன், ஒரு தெரியாதவ மாதிரி இல்லை, என்னுடைய ராஜ குடும்பத்தில் நீயும் ஒரு புள்ள, யூ ஆர் எ சைல்டு, என் புள்ள. அந்த இடம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் மெஃபிபோசேத்துக்கு, யோசிச்சு பாருங்க, அப்படியே வாயடைச்சு போய்த்தான் நிற்பான். இந்த கிருபை பொங்கி வருகிற கிருபை, நான் எங்கே இருந்தேன், பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பாவத்தில் செத்தவனாக இருந்த போய் என்ன போய் அந்த கிருபை, வரமாட்டேனாலும் போய் தேடி பிடிச்சி என்னை இழுத்துட்டு வந்து எனக்காக ஒரு மீட்பை ரெடி பண்ணிவிட்டு என்னை பிடிச்சி எடுத்துட்டு வந்து ராஜ பிரசன்னத்தில் கொண்டு வந்து என் தப்புங்களெல்லாம் மன்னித்து என்னை நிபந்தனையற்ற விதத்தில் ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, எனக்கு என்னுடைய தத்தெடுப்பின் மூலமாக எனக்காக ஒரு சுதந்திரம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, நித்தமும் ராஜபோஜனம், ராஜபோஜனம். யோசிச்சு பாருங்களேன், இதுதான், இது ஒரு கதையாக இருந்தாலும் ஆவிக்குரிய விதத்தில் இதுதாங்க ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார். ஒரு வசனங்கள் படிக்கிறோம் பாருங்களேன், எபேசியர் 2:1, அழகாக நமக்கு நடந்தது, நம்ம நிலை என்ன நிலைமையில் இருந்தோம், நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு அந்த வசனங்கள் சொல்றதை பார்க்கலாம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலிருந்து மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் என்ன பண்ணார், உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமனின் பிள்ளைகளின் இடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி மற்றவர்களைப் போல் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இதுதான் நம்முடைய லோதேபார் வாழ்க்கை, செத்த பிணங்கள் போல் மனசுக்கு வந்ததை செஞ்சுக்கிட்டு, உடம்புக்கு ஆசையாக இருக்கிறத செஞ்சுக்கிட்டு, ஒரு உணர்வில்லை, ஒரு எண்ணம் இல்லை, ஒரு தெய்வீகமான எண்ணம் இல்லை, செத்திருந்தோம் நம்ம பாவங்கள்ல இருந்து. ஆனால் அந்த வசனம் தொடர்ந்து என்ன சொல்லுது, தேவனோ இரக்கங்களின் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தோர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். உயிர்ப்பித்தது மாத்திரம் அல்ல, வேற என்ன செஞ்சாரு? கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு, எவ்வளவு கிருபை உள்ள தேவன்னு அந்த சராசரமே பார்த்து ஆச்சரியப்படும்படிக்கு அதுக்கு தான் உன்னை காப்பாத்தினார். இவ்வளோ மோசமாக இருந்த உன்னை காப்பாற்றி இவ்வளோ உயர் என்ன பண்ணாரா? அவர் ஆச்சரியப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி என்ன பண்ணார்? உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எங்க இருந்த ஆளுங்க நீங்க, என்ன கேவலமா இருந்த ஆளுங்க நீங்க, ஆனா உங்களை அழைத்து இழுத்து வந்து உங்க கண்களை திறந்து உங்களுக்கு உடம்புக்கெல்லாம் ஆப்ரேஷன் எதுவுமே வேலை செய்யல, பணம் ஒரு பணத்தை எடுத்துட்டு வந்து திருப்பி எல்லாத்தையும் வேலை செய்ய வச்ச அப்படி இருக்கும். அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. ஒரு பணத்தை எடுத்துட்டு வந்து அது கண்ணு தெரியாது கண்ணு தெரிய வச்சு, காது கேட்காது காது கேட்க வச்சு, இருதயத்தை உணர வைத்து, கண்களை பார்க்க வைத்து, எல்லா உணர்வுகளும் கொடுத்து உயிர்ப்பித்தது மாத்திரம் இல்ல, கிறிஸ்து இயேசுவோடு உன்னதங்களில் உங்களை உயர்த்தி அங்க உட்கார வைத்தார். எங்க லோதே பார்ல இருந்த அவன் இன்னைக்கு எங்க உட்காந்துருக்கிறான்? ராஜபோஜத்துல பெரிய அரச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறான் தாவீது பக்கத்துல, ராஜாவாக, ராஜாவுடைய ராஜகுமாரனாக உட்கார்ந்திருக்கிறான். எவ்வளவு அழகான படம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய It's a gift of God. என்ன கிரேஸ்! தம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யம். அந்த 6வது வசனத்துல கடவுள் எவ்வளவு கிருபை உள்ளவரின் வண்ட சராசெல்லாம் தெரிஞ்சு கொள்ளும்படிக்கு இவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு காமிச்சார். எப்படி இருக்கும்? அதனாலதான் வேதம் புதிய ஏற்பாடு ஆச்சரிய விதமாக இது நமக்கு சொல்லுகிறது. யோவான் நமக்கு சொல்லியா, இது பெரிய விஷயம் பா, தேவன் நம்மேல் கூறின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஏன் நாம் தேவனுடைய புத்திரர்களாக எண்ணப்படுகிறோம்? அது ரொம்ப பெரிய விஷயம். நீ யாரு, உன் நிலைமை என்ன, எப்படி செத்தவனா இருந்த உன்னை போய் பிடிச்சுக்கிட்டு கடவுளுடைய பிள்ளையாக எண்ணப்படுற பாக்கியம் இருக்க, கடவுளுடைய சுதந்திரவாளி, அது அதிசயமான கிருபை. அது சவுல் கூட அந்த ஆசீர்வாதம் அனுபவிக்கல. இதனாலதான் இது ஏன் நான் பொங்கி வருகிற கிருபைன்னு சொன்னேன் தெரியுங்களா? இது நிக்க போறது கிடையாது, இது நித்தியமெல்லாம் பொங்கி 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 வாழ்க்கையெல்லாம் உனக்கு கிருபை தான் காட்டுறது. நிச்சயமா கூப்பிட்டு வச்சு இன்னமே மெல் மெஃபிபோஷத் நீ ஒழுங்கா இருந்தா தான் உனக்கு கிருபைன்னு இல்லை, நீ என் பேச்ச கேட்கறது தான் கிருபை. நிச்சயமா உனக்கு கிருபை தான், நிபந்தனையற்ற கிருபை. கிரேஸ் மேல கிரேஸ் பா. உனக்கு தப்பு செய்யறியா? கிரேஸ். பாவம் எங்க அதிகரித்ததோ கிருபை அங்க அதிகரித்தது அப்படின்ற மாதிரி இது நிக்கவே நிக்காது. பொங்கி இந்த கதை முடியுமா? 8வது வசனத்திலே இந்த கதை முடிஞ்சு போச்சு. ஆனா எத்தனை வசனங்கள் இருக்கு அதுல? 13 வசனங்கள் பாருங்களேன். 9வது வசனம் சேர்த்துக்கிட்டே போறார். 9வது வசனத்துல என்ன பண்றாரு படிங்க.
ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுளுக்கும் அவர் வீட்டார் எல்லோருக்கும் இருந்த யாவரையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கும் கொடுத்தேன், ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக.
ஓகே, மன்னிச்சாச்சு, சொத்து கொடுத்தாச்சு, ராஜபோஜம் வாழ்க்கப்பா உனக்கு, இனிமே என் கூடத்தான் 3 வேளை சாப்பாடு உனக்கு எல்லாம் சொல்லியாச்சு. இதோட உடனும் இல்ல, அங்க இருக்கிற சீபாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்றாரு தெரியுமா? சீபாவே, சவுலுக்கு ராஜாவை இருக்கும்போது நீ வேலைக்காரனா இருந்திருக்கலாம், ஆனா இன்னுமே நீ மெஃபிபோஷத்தை ஏறெடுத்து கூட பார்த்துருக்க மாட்டான் சீபா. அவன் மூலமா இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. சீபாவே, இன்னுமே நீயும் உன் குடும்பத்தாரும் மெஃபிபோஷத்துக்கு வேலைக்காரங்க, அடிமைகள். அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பாருங்களேன், இது ஏன், இது என்னத்துக்கு தான் பப்ளிங் கிரேஸ், கிரேஸ் மேல கிரேஸ். பாருங்களேன் அதை என்ன தொடர்ந்து படிங்களா, அதோடு முடியுதா? 10வது வசனம்,
அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக, உன் எஜமானுடைய குமாரன் மேல்போசேற்கு நித்தம் நித்தம் என் பண்டிகையிலே அப்பம் புசிப்பான் என்றார். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள்.
நீங்க எல்லாம் வேலை செய்து அறுப்பை எடுத்து இவருக்கு ஓனர் கொடுக்கணும், மெஃபிபோசேத் கொடுக்கணும். எதுக்கு அது? அவனுக்கு தான் இங்க சாப்பாடு இருக்குல்ல, அது மாத்திரம் இல்ல. பாருங்களேன் எத்தனை, அது ஏன் போட்டிருக்கணும்? சீபாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 15 பிள்ளைங்க, 20 வேலைக்காரங்க. ஏன் போட்டிருக்கணும் அது? ஏன் தெரியுமா? இவங்க எல்லாரும் மெஃபிபோசேத்துக்கு வேலைக்காரங்க. சூப்பர் அபாண்டன்ட் பப்ளிங் கிரேஸ் ன்னுவோம். மேல மேல ஒரு நொண்டிக்கு எவ்வளவு வேலைக்காரங்க தேவை? ஒருத்தர் இருந்தா யாராவது கையை பிடிச்சிட்டு போயிடலாம். 15 வேலைக்காரங்க, சீபா அவனுடைய 15 பிள்ளைங்க, அவனுடைய 20 பிள்ளைங்களும் இவருக்கு வேலைக்காரங்க. என்ன சொல்றீங்க? என்ன சேர்த்துக்கிட்டே போறார் பப்ளிங் கிரேஸ் இல்லைங்களா? இதுதான் ஆண்டவருடைய கிருபைங்க, ஆண்டவருடைய கிருபை. இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறார் நம்மள யோசிச்சு பாருங்களேன். அதோடு விடுறாரா நம்மள? ஓகே, உனக்கு சுதந்திரம் அப்படின்னு வேதம் சொல்லுது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த ஆயுசெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை துரத்துக்கிட்டே வரும். வேதம் என்ன சொல்லுது? நமக்கும் ரட்சிப்போடு விட்டாரா, அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா தேவ தூதர்களையும் என்ன பண்ணாராம் தெரியுமா? வேதத்தை சொல்லுது நமக்கு வேலைக்காரங்களா மாத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? தேர் சர்வன்ஸ். நமக்கு ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுது? அவங்கெல்லாம் யாரு? ஊழியக்காரர்கள். தீபாவை மெஃபிபோசேத்துக்கு ஊழியக்காரர்கள் இருந்த மாதிரி பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள்லாம் நமக்கு வேலைக்காரர்களாக ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற சகல காரியமும் 1 கொரிந்தியர் 3 நமக்கு இப்படி சொல்லுது, சகலமும் உங்களுடையவைகள், இந்த உலகம் உங்களுடையவைகள், ஜீவன் உங்களுடையது, மரணம் உங்களுடையது, நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரப்போற காரியங்கள் சகலமும் உங்களுடைய வேலைக்காரர்களாக, உங்களுக்கு வேலை செய்கிறவர்களாக. பாருங்களேன் தேவ தூதர்களும் சரி, கடவுளுடைய குணாதிசயமும் சரி, கடவுளுடைய பராமரிப்பின் சகல செயல்களும் நம்மளுடைய நன்மைக்கு, நம்மளுடைய ரட்சிப்புக்கு, பரிசுத்தமாக்குதலுக்கு வேலைக்காரர்களாக, கருவிகளாக ஆண்டவர் மாற்றி விடுறார். என்ன கிருபங்க இது, உன்னால் யோசிக்க முடியுதா? மெஃபிபோசேத்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், ஆனால் காடுடைய கிரேஸை நம்ம நினச்சி நினச்சி பார்த்து, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன், ரொம்ப உணர்ச்சியாக ப்ரீச் பண்ண முடியல, ஆனால் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது 4-5 வாட்டி அழுதுட்டேன் நான் கண்ணில். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நினச்சி அழுவலை, அப்படியே தனியாக வருது கண்ணில். என்னங்க கிருபை இது, என்ன கிரேஸ் இது, நிற்கிறதே இல்லை. நான் சொன்ன மாதிரி நம்ம செத்தாலும், நம்ம செத்த பிறகும், செத்த உடனே நம்முடைய ஆத்மா என்ன ஆகுது? பரிபூர்ணப்படுத்தப்பட்டு தேவ பிரசன்னத்துக்கு போகுது. நம்முடைய சரீரம் கல்றையில் அடக்கம் பண்ணப்படுது. அவர் மகிமையோடு ஒரு நாள் வரும்போது மரணம் இல்லாத, வியாதி இல்லாத, அழியாத, பாவம் இல்லாத ஒரு சரீரத்தோடு உயிரோடு எழுப்பி புதுவானத்திலையும் புது பூமியிலையும் சுதந்திரவாளிகளாக அவருடைய பந்தியில் உட்காந்துக்கிட்டு பேரானந்தத்தில் நாம் நித்தியமாக வாழப்போகிறோம். பேரானந்தத்தில் பொங்கி பொங்கி வருகிற கிருபை அது எப்படின்னா, ஒரு ஏன் இது இது நிற்காது, இது கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா ஒரு உதாரணம், ஒரு பிச்சைக்காரன் ஹார்ட் பேஷண்ட்டு, அந்த பெரிய ஒரு பணக்காரன்னு அவர் தத்து எடுத்துக்கிட்டாராம். அவனுக்கு ஒரு லிமிட்டு தான், இவ்வளோ தான் சந்தோஷம், அதுக்கு மேலே சந்தோஷம் வந்தால் செத்து போயிடுவான். ஹார்ட்டு சின்ன ஹார்ட்டு தான். அதுக்கு என்ன பண்ணாராம் இவர் வந்து, அவனுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் சந்தோஷம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தான் கொடுப்பாராம். அது ரொம்பன பிறகு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்க்குவாராம், அது இன்னும் கொஞ்சம் ரொம்பன, இன்னும் கொஞ்சம். அந்த மாதிரி தான் நம்ம, நமக்கு வாழ்க்கையெல்லாம் நித்தியமெல்லாம் கிருபை பொங்கி 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 காட்டுற முடிவு பண்ணிட்டார் ஆண்டவர். ஆனால் நம்மளால் எவ்வளோ அனுபவிக்க முடியும் அதுக்கு அளவுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது கிருபை. நம்முடைய நித்திய நிலைமையை அந்த வசனம், கடைசி வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி முடியுது இவருடைய கதை? மெஃபிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தனம் நித்தம் ஆசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமில் குடியிருந்தான். எருசலேம் தான் அவர் செட்டில்டு. எருசலேம் அவர் டெய்லி சாப்பிடணும்னா போயிட்டெல்லாம் வர முடியுமா? நோ 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 நோ, அங்கேயே செட்டில் ஆகிட்டார். ராஜாவுடைய பேலஸ்லேயே செட்டில் ஆகி, ஏன்னா டைம் டைமுக்கு வந்து சாப்பிடணும் ராஜா கூட. இப்போ அவர் கட்டளை கொடுத்தாச்சு, இன்னுமே இவன் இவன் கூட தான் சாப்பிடுவான், அது ராஜாவுடைய ஆணை. அதனால் அங்கேயே செட்டில் ஆகி, அங்கேயே அவருக்கு ஒரு அரண்மனை, அங்கேயே செட்டில் ஆகி இருந்துட்டான். செட்டில் ஆகிருந்தான். இதான் நம்முடைய நித்திய நிலம். ராஜாவோடு நித்திய தேவனோடு ஆனந்தத்தோடு பேரின்பத்தோடு இருப்போம். ஆனாலும் இரண்டு காலும் முடமாய் இருந்தது, முடமாய் இருந்தது. இந்த கிருபை முடியாது, நித்தியமாக பொங்கி 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 வருகிற கிருபை தான். பொங்கி வருகிற என்ன ஒரு அதிசய, பொங்கி வருகிற கிருபை, பொங்கி வருகிற கிருபை. இந்த கிருபைக்கு நாம் என்ன பதில் அளிப்போம்? எப்படி இதுக்கு பதில் கொடுக்கறது? இவ்வளோ கிருபையை செஞ்சுருக்கிறீங்களா ஆண்டவரே, இவ்வளோ அதிசயமான கிருபையை இதுக்கு எப்படி பதில் அளிப்போம்? மெஃபிபோசேத்துக்கிட்ட பார்த்து படிச்சுக்கலாமா? அவன் இதுக்கு அவன் என்ன ரியாக்ஷன், அவனுடைய ரியாக்ஷன் பாருங்களேன். அவன் ரியாக்ஷன் பாருங்கள், 8வது வசனத்தில் அவன் என்ன பண்ணுறான்? அப்பொழுது அவன் இதெல்லாம் கேட்டுட்டு அவன் வணங்கி, செத்த நாய்போல் இருந்த என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். செத்த நாய், ஐயா ராஜாவே உயிர் போகும்னு நினச்சிக்கிட்டு நான் இங்கே வந்தேன், என் உயிரை போட்டு என்னை அடித்து தலையை வெட்டி குப்பை தொட்டியில் போடுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்தேன். ஆனால் நான் என்ன, நான் ஒரு ஹேண்டிகேப்னு சொல்லலை. என்ன சொல்கிறான் பாருங்களேன், உயிரோடு நான் ஒரு நாயின்ல, என்னது செத்த நாய். செத்த நாய் என்னங்க மதிப்பு? யாராவது மதிப்பாங்களா? என்ன நாத்தம் அடித்து அசிங்கமான இது. அதை விட கேவலமாக ஒருத்தனை பார்த்துக்க முடியுமா? அவன் பாருங்க, கிருபை அவனை முழுக்கி எந்த அளவுக்கு தாழ்ச்சி படிச்சிருச்சுன்னா, செத்த நாய் ஐயா நான், செத்த நாய், நாத்தம் அடிக்கிற நாய் நான், செத்த பொணான்னு கூட சொல்ல, மனுஷ பொணம், நான் செத்த அறுவருக்கக்கூடிய ஒரு சத ஒரு மாம்சம் நான், தகுதி ஒரு ஒழுங்கான ஒரு அடக்கத்துக்கு கூட தகுதி இல்லாத செத்த நாய், கழுகு நாள் சாப்பிட்டு போக வேண்டிய நாய். எனக்கு போய், ஐயோ ராஜாவே, நீங்க என்னை பார்க்கறதே பெரிய விஷயம், என்னை ஒரு பார்வை பார்க்கறதே பெரிய விஷயம், ஆனா எனக்கு போய் இவ்வளோ தயவா, நான் யாரு, எனக்கு போய் இத்தனை தயவா. அவன் நினைச்சு மனதுருகிறான், என்னை இவ்வளோ உயரத்து குப்பை தொட்டியில இருந்த என்ன, சாக்கடையில இருந்த என்ன, அசிங்கத்துல இருந்த செத்த நாயை போய் உயர்த்தி இவ்வளோ உயர்வா உயர்த்துறது. என்னை மன்னிச்சிங்க, பாவத்தெல்லாம் கழுவுனீங்க, என்னவும் பிரசன்னத்தில் தயவு காட்டினீங்க, என்னுடைய தகப்பனுடைய சொத்தெல்லாம் கொடுத்து உம்முடைய பந்தியில் நித்தமும் ராஜ போஜனமா எனக்கு இப்படியா என்னை நடத்துவீங்க? இதான் ஓவர் வெல்மி அப்படிங்களா, தூக்கி வாரி போடுதப்பா, என்னை முழுக்குதே இந்த கிருபை, ஓவர் வெல்மி. அவனால் தாங்கவே முடியல, தாங்கவே முடியல. இதானங்க நம்ம ரெஸ்பான்ஸாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த கிருபையினுடைய வல்லம் எவ்வளோ பெருசுன்னா, இதை நம்ம உணர்ந்துக்கிட்டோன்னா, இந்த ஒரு ஒரு லீகலிஸ்டிக்கு ஒரு ஒரு மனசாட்சிக்கு திருப்தி ஆகிற மாதிரி ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ஜபத்தை அடிச்சிருவோம், மனசாட்சிக்கு திருப்தி ஆகிற மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடுவோம், அந்த அசிங்கமான வாழ்க்கையை நம்ம விட்டுருவோம். இந்த கிருபை நம்ம மெல்ட் பண்ணிடும், நம்மளை உருக்கி எடுத்துரும். இவ்வளவா கிருபை, இவ்வளவா தயவு எனக்கு காட்டுறது, என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இத்தே பெரிய தயவா, நம்மளை உருக்கிறோம் பாருங்களேன். செத்த நான் எதுக்குமே தகுதி இல்லாத எனக்கு போய் இவ்வளோ கிருபையா, நீங்கள் என்னை பார்க்கறதுக்கே தகுதி இல்லை. ஹெசட், யோசிச்சு பாருங்களேன், இந்த ஹெசட் தான் நம்மளை வந்து ரட்சித்து காப்பாற்றின, த கிரேட்டர் தென் ஆல் மை சின். இந்த கிருபை மாதிரி, இந்த கிருபை வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் ரொம்ப தாழ்ந்து போயிடுவான், அவனை உருக்கிறோம், உருக்கி எடுத்தன. அதனால தான் பவுல் மாதிரி ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கிருபை அனுபவித்தவங்க, ருசி பார்த்தவங்க, நான் பெரிய பரிசனம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணுறாரு அவரு, நான் பாவிகளையே பிரதான பாவி இல்லைங்களா. இப்போலாம் ஊரில் சர்ச்சுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பெருமை பேச்சு தான், அந்த பாஸ்டர் நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள், நமக்கு என்ன சுயமரியாதை அது இதுன்னு தங்களை புகழ்ந்துக்கிறதும் அவங்கள மக்களை புகழ்ந்துக்கிறதும் இதே பேச்சு தான். அது அவங்களுக்கு கிருபைனாவே என்னன்னு ருசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. பெருமை நமக்கு இருந்துச்சுன்னா கிருபை நம்மளை இன்னும் உருக்கலைன்னு தாங்க அர்த்தம். இந்த கிருபை காண்டி ஒரு மனுஷன் பார்த்தான்னா அவனை உருக்கிடும், அவனை உருக்கிடும், நான் ஒரு செத்த நாயப்பா, எனக்கு போய் இவ்வளோ தயவா, இவ்வளோ பெரிய உயர்வா நினச்சி அவன் மனம் உருகி போயிடுவான். பாருங்களேன், இதுதாங்க நம்மளுடைய மனசை மறுரூபப்படுத்தும். இந்த மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா, முடிச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துல. தாவீது அப்சலோம் விரட்டி வெளியே அனுப்பிச்சிருவார், நாடோடு தாவீது போயிடுவார். அப்போ இவன் சீபா வந்து இவர் மேல தப்பு தப்பா சொல்லி தாவீது கிட்ட சொல்லி விட்டுருவாரு. ஆனா தாவீது திருப்பி போய் வர வரைக்கும் அவன் கை துணியும் மாத்த மாட்டான், கை காலும் கழுவ மாட்டான், தாடியும் ஷேவ் பண்ணாம அப்படியே உட்காந்துருப்பான். என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன தெரியுமா, இவனுக்கு இந்த சொத்தோ இந்த பணமோ இந்த ஆசீர்வாதமோ அதெல்லாம் பெருசா படல அவனுக்கு. இவ்வளோ என் மேல தயவு காட்டுற மேல மிக ஆழமான அன்பு அவனுக்கு வந்துருச்சு, மிக ஆழமான அன்பு. இந்த சொத்து இதெல்லாம் ஒரு பக்கம் கடக்கட்டும், இந்த ஆசீர்வாதம் இவ்வளோ, இந்த மாதிரி என்னை மதிச்சு எனக்கு தயவு காட்டினவங்க இந்த ஆயுசில் யாருமே கிடையாது. நாய் கூட என்னை மதிக்காது. அப்படி ஒரு ஆயுசு வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்கு போய் என் மேல தயவு காமிச்சு இவ்வளோ உயர்வுக்கு எடுத்த ராஜாவே, இன்னமே உன் மேல தான் என் அன்பு, உன்னைத்தான் நான் நேசிப்பேன். அவர் மேல பற்றா இருந்தான். அவரை பிடிச்சிட்டு போய் அவர் ராஜா போயிட்டார். அது போயிட்டு அவர் திருப்பி வர வரைக்கும் சாப்பிடவே சாப்பிட்டு சாப்பிட்ருப்பான். ஆனால் என்ன போட்டிருக்கு, அவன் துணி போடல, அவன் துணியை மாற்றிக்கல, நகத்தை வெட்டல, தாடியை ஷேவ் பண்ணல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தான். ராஜா இல்லைன்னா அவனால் இருக்கவே முடியாது. ராஜாவுடைய பிரசன்னம் இல்லைன்னா அவனால் வாழவே, ராஜாவோடு சாப்பிட்டவன் அவன். இப்போ ராஜா நாடு கடத்தப்பட்டாருன்னு அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நமக்கு அப்படி இருக்கிறோமா, அதானுங்க ரெஸ்பான்ஸு. இவ்வளோ தயவு காட்டினா, அதை காட்டினார், இதை காட்டினார், போதும் சாமி ஆள விடுங்கன்னா இருக்கிறது. இவ்வளோ எனக்கு அன்பு காமிச்ச தேவன், இன்னுமே உன் பிரசன்னம் தான் என் வாழ்க்கை, உன் அன்பு கூறுறது தான் என் வாழ்க்கை. அப்படி நமக்கு இருக்குமா? தாவீது வந்த பிறகு டெஸ்ட் பண்ணுறாரு, என்னப்பா நீ என்னவோ சீபா கூட ஏதோ பண்ணியாம சீபாக்கு பாதிலாண்ட கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்க அப்பாவுடைய சொத்தை பாதிலாண்ட கொடுத்துடலாமான்னு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஐயா உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் மீண்டுமாக வந்தீங்களே அதுவே எனக்கு போதும், எல்லா லேண்டும் சீபா கொடுத்துருங்க, எல்லாம் கொடுத்துருங்க, அது மேலே இல்லை அவன் கவனமே, இந்த ராஜா இருந்தால் போதும், அவர் பிரசன்னம் இருந்தால் போதும். அதாங்க நமக்கு அந்த அன்பு வராத ஆண்டவர் மேலே அவர் ஆசீர்வாதம், எப்போ பார் அவர் கையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார், என்ன கொடுப்பார் என்ன கொடுப்பார், இவ்வளோ கொடுக்குறேன்னுட்டார், இவ்வளோ ஆசீர்வதிக்கிறேன், இவ்வளோ அன்பு கூர்ந்துட்டார். இன்னுமே அவர் தான், அவர் அன்பு கூறுறது தான், அவர் பிரசன்னத்தில் வாழ்வது தான் வாழ்க்கை இல்லைங்களா. அப்படி தான் ரியாக்ஷன் நமக்கு வரணுமே, மன உருக்கிற ரியாக்ஷன் இல்லைங்களா. அந்த மன உருக்கிற பவுல் சொல்கிற அந்த கடைசி வசனம் இதாங்க சரியான ரியாக்ஷன். ஆண்டவர் இவ்வளோ இரக்கங்கள் காமிச்சிருக்கும் போது நம்ம என்ன செய்யணும், இப்படி இருக்க சகோதரர்களே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இந்த பொங்கி வருகிற கிருபை எந்த விதத்திலேயாவது நீ ருசி பார்த்து அதனோட அருமை பெருமை உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, பரிசுத்தாவி காண்டி நம்ம கண்களை திறந்து என்ன ஒரு ஆசீர்வாதம், என்ன ஒரு சுதந்திரம் எனக்கு, என்ன ஒரு நித்திய நம்பிக்கை, என்ன மாதிரி ஒரு செத்த நாய்க்கு போய் இவ்வளோ பெரிய உயர்வான்றத உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம அப்படித்தாங்க செய்வோம். வேற இதுதான் புத்தி உள்ள அவன் செய்யறது, இதுதான் இன்னமே இருக்கிற கொஞ்சமாய் சாவது சாமி உன் பிரசன்னத்துல என் உடம்பு ஜீவபலியா, பாவத்துக்கும் அசிங்கத்துக்கும் அவலட்சணத்துக்கும் உலக ஆசைகளுக்கும் பிசாசுனுடைய சேவைகளுக்கும் பயன்பட்ட சரீரம் இன்னமே உனக்காக பயன்படும், உமக்காக மட்டுமே பயன்படும் அவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த கிருபையை உணர்ந்தவன் அதை தான் செய்வான். அதுதான் ஒரு புத்தி உள்ள ஆராதனை, அதுதான் ஒரு புத்தி உள்ள ஆராதனை. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும், ஜெபிப்போம்.